இயேசு தாம் பரமேறுவதற்கு முன்பு தமது சீஷர்களிடம், இன்னும் சில நாட்களில் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவார்கள் என்று கூறினார். பின்பு அவர், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அவர்கள் நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியதாயிருக்கவில்லை. 10 நாட்களுக்கு பின் பல நாடுகளிலிருந்து வருகை தந்திருந்த மக்கள் கூட்டத்தின் நெரிசலில் எருசலேம் நிரம்பிய போது இயேசுவின் வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டது. பாடம் 40, வல்லமை. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த சபையின் வருகை பதிவுகள் தற்போது 120 உறுப்பினர்களாக உள்ளன என்று தலைவர் தெரிவித்தார். அவர்களால் ஒரு கட்டிடத்தை வாங்க முடியாததால் அவர்கள் நகரத்தில் வாடகைக்கு இருந்த இடத்தின் 2வது மாடி அறையிலேயே கூடி வந்தனர். அவர்களது ஜபக்குடுகையில் நல்லதொரு ஆவிக்குரிய சூழல் நிலவி வந்தது. அத்துடன் வெறுமையாகியிருக்கும் தலைமைத்துவ பதவியை எவ்வாறு அவர்கள் நிரப்ப வேண்டும் என்பதை பற்றி அநேக கலந்துரையாடல்களும் நிகழ்ந்து வந்தன. ஆனால் மற்றொரு புறம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நடந்துவிடவில்லை. அவர்களின் சமூகத்தை அடையும் பணி அவர்களுக்கு அப்பாற்பட்டதாக தோன்றியது. அவர்களிடம் மிக குறைந்த பணம்தான் இருந்தது. மிக குறைவான மக்கள்தான் அங்கு இருந்தனர். மேலும் அவர்கள் சந்திக்கும் இடத்திற்கு வெளியே அவர்களுடைய செய்திக்கு மிக குறைவான ஆதரவிற்கு கூடிய கலாச்சாரம் நிலவியது. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்தின் தொடக்கத்தில் திருச்சபை அப்படித்தான் இருந்தது. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலோ முதல் விசுவாசிகளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதன் பின்பு திருச்சபையானது முற்றிலும் வேறுபட்டதொன்றாக மாறிவிட்டது. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஓர் ஒலிம்பிக் தடகள வீரரை பற்றி சிந்தியுங்கள். மூச்சுக்காற்று அவரது நுரையீரலை நிரப்பி அவரது உடலுக்கு ஆற்றலை தருவதால் பெரிய அளவில் காற்றை உள்ளிழுக்கும் வேகமான துடிப்பு அவரது மார்பு தசைகளினூடாக இயங்குகின்றது. பெந்தேகோஸ்தே நாளில் நடந்தது அதுதான். பண்டைய உலகில் அநேக மொழிகள் காற்று, மூச்சு மற்றும் ஆவி ஆகியவற்றை குறிப்பிட ஒரே சொல்லையே பயன்படுத்தின. அதிக ஓசையுள்ளதாகவும் நீண்ட நேரம் நீடிப்பதாகவும் இருக்கிறதை தவிர மற்றபடி காற்றின் ஒலி மூச்சின் ஒலியை ஒத்தாகவே இருக்கிறது. வேதாகமத்தில் வழக்கத்துக்கு மாறான ஒன்றை நீங்கள் காணும்போது, இதை போன்ற ஒன்றை இதற்கு முன்பு நாம் எங்கே பார்த்திருக்கிறோம் என்று கேட்டுக்கொள்வது உதவியாக இருக்கும். அப்படியே இதற்கு முன்பு காற்று அல்லது மூச்சின் ஓசையை நாம் எங்கே பார்த்திருக்கிறோம் என்று நாம் கேட்டால், அதற்கு தெளிவான 2 பதில்கள் உள்ளன. வேதாகம கதையின் தொடக்கத்தில் தேவன் ஆதாமுக்குள் ஜீவசுவாசத்தை ஊதினார் என்பதை பற்றி நாம் வாசிக்கிறோம். தேவன் பூமியின் மண்ணிலிருந்து உயிரற்ற ஒரு உடலை வடிவமைத்தார். பின்னர் இந்த எலும்புக்கூட்டின் உருவத்துக்குள் தேவன் சுவாசத்தை ஊதினார். ஆதாமுக்கு தேவன் உயிர்ப்பிக்கும் ஒரு ஜீவ சுவாசத்தை தந்தார். முதல் மனிதர் ஜீவனுள்ள நபராக ஆனார். பின்பு இயேசு தம் பரலோகத்திற்கு ஏறி செல்லும் முன்பாக சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்படி செய்ததால் இயேசு பெந்தேகோஸ்தி நாளன்று நிகழப்போவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆகவே ஒரு சில நாட்கள் கடந்த பின்பு சீஷர்கள் பலத்த காற்றை போன்றதொரு சத்தத்தை கேட்டபோது அவர்கள் உடனடியாக அதை இயேசு தங்கள் மேல் ஊதியதான நிகழ்வுடன் தொடர்பு படுத்தி இயேசு அளித்த வாக்குத்தத்தின் நிறைவேறுதலே இது என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். பலத்த காற்றின் சத்தத்தை கேட்டதும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. கூடியிருந்த விசுவாசிகளின் மேல் வல்லமை வாய்ந்ததொரு அக்கினி பந்து அல்லது அக்கினி ஸ்தம்பம் காணப்பட்டது. அந்த அக்கினி அவர்களை நெருங்கி வர வர அது தனித்தனியான அக்கினி சுடர்களாக அல்லது அக்கினி நாவுகளாக பிளவுபட்டு அவ்வறையில் இருந்த ஒவ்வொரு நபரின் மேலும் அமரும்படியாக இறங்கியது. இதில் வியப்பூட்டும் காரியம் என்னவெனில், அவர்களுள் ஒருவரும் எரிந்து போகவில்லை. மீண்டும் இதை நாம் புரிந்து கொள்வதற்கு சிறந்த வழி என்னவெனில், வேதாகமத்தில் இதை போல் ஒன்றை நாம் இதற்கு முன்பு எங்கே கண்டிருக்கிறோம் என்று கேட்டுக்கொள்வதாகும். பழைய ஏற்பாட்டில் ஒரு முட்செடியின் மேல் நின்று அது வெந்து போகாதபடி எரிந்து கொண்டிருந்த அக்னி ஜுவாலையிலே மோசேக்கு தேவன் தோன்றி அவருக்கு எகிப்திலே தேவ ஜனங்களை அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நடத்தி வரும் பொறுப்பை நியமித்தார். இப்பொழுதோ தேவன் தமது திருச்சபைக்கு புதிய பொறுப்பை நியமிக்கும்படி அக்கினியிலே வந்து கொண்டிருந்தார். அக்கினி இறங்கிய போது அங்கிருந்த 120 பேர்களுள் நீங்களும் இருப்பதாக கற்பனை செய்ய முயற்சியுங்கள். நீங்கள் ஏறெடுத்து பார்த்து அக்கினியானது அந்த அறையின் மத்திய பகுதியின் மீது மெல்ல இறங்கி உங்கள் மேல் வருவதை காண்கிறீர்கள். என்ன நிகழ்கிறது என்று நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள். தேவனின் பிரசன்னம் அவரது ஜனங்களின் மீது இறங்கி வருகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள். பிரமிப்பான உணர்வினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுகிறீர்கள். மோசைக்கு தோன்றிய தேவனானவர் மீண்டும் தமது பிரசன்னத்தை அறிய பண்ணுகிறார். அந்த அறையில் நீங்களும் இருக்கிறீர்கள். மோசேயிடம் அந்த அக்கினி வந்தபோது அவர் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நியமிக்கப்பட்டார். எனவே நீங்கள் இப்பொழுது யார் மீது அக்கினி ஜுவாலைகள் தங்கும் என்று யோசிக்கிறீர்கள்? பேதுருவின் மீதோ, யாக்கோபின் மீதோ, யோவானின் மீதோ, அல்லது ஒருவேளை மூன்று பேர்களின் மீதுமா, அல்லது ஒருவேளை அப்போஸ்தலர்கள் 12 மீதுமாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் அண்ணாந்து பார்த்தபோது அந்த அக்னி ஜுவாலைகளில் ஒன்று உங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை உணர்கிறீர்கள். நீங்கள் அறையை சுற்றிலும் பார்க்க அக்னி ஜுவாலையானது ஒவ்வொரு நபரின் மீதும் தங்குகிறது. தேவன் இந்த உலகில் தமது நோக்கத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு விசுவாசியையும் நியமித்துக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் மற்றும் ராஜாக்கள் ஆகியோர் ஊழியத்திற்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய அக்கினி பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோரின் மேல் மட்டுமல்ல, மாறாக ஒருபோதும் தலைமைத்துவ பதவிகளுக்கு ஆசைப்படாத, பெயர் அறியப்படாத விசுவாசிகளின் மேலும் இறங்குகிறது. தேவனுடைய ஆவி இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றும் அனைவர் மீதும் தங்கியிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவருக்குமே இவ்வுலகை குறித்ததான தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் ஒரு பங்கு இருக்கிறது. திடீரென்றும் தன்னிச்சையாகவும் விசுவாசிகளுள் ஒவ்வொருவரும் தாங்கள் ஒருபோதும் கற்றறிந்திராத மொழிகளில் தங்களால் பேச முடிகிறது என்பதை கண்டார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இது பாபேல் கோபுரத்தில் நீண்ட காலத்திற்கு முன்பு நடந்ததன் நேரெதிர் மாற்றமாக இருந்தது. வேதாகம கதையின் தொடக்கத்தில் தேவனுக்கு எதிரான மனிதனுடைய அக்கிரமம் வேகமெடுத்த போது மனிதர்கள் தங்களது பெருமையை பறைசாற்றுவதும் தங்களுக்கு பாதுகாப்பை அளிப்பதுமான ஒரு கோபுரத்துடன் கூடிய ஒரு நகரத்தை கட்டினார்கள். தேவன் இறங்கி வந்து மனு வர்க்கத்திற்குள் பல்வேறுபட்ட மொழிகளின் குழப்பத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் தேவனற்ற மனிதனின் ராஜ்யத்தினுடைய உத்வேகத்தை சிதறடித்தார். அந்த கட்டிட பணித்தளத்திற்கு நீங்கள் ஒரு நாள் காலையில் வருகிறீர்கள் என்றும், அப்படி வரும்போது ஓர் உடன் பணியாளர் உங்களிடம் பேசுகிறார் என்றும், அவர் கூறுவதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் மதிய உணவிற்காக இடைவேளை எடுத்து கொள்ளும் போது மக்கள் புரிந்து கொள்ள முடியாத ஓசைகளில் உளறுவதால் ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் குழப்பத்தில் இருக்கின்றனர் என்பதை காண்கிறீர்கள். கடைசியில் நீங்கள் உங்களது மொழியை பேசுகிற வேறொரு நபரை கண்டு நிம்மதியாக பெருமூச்சு விடுகிறீர்கள். நீங்கள் நான் புரிந்து கொள்ளும் விதத்தில் பேசுகிற மற்றொரு நபரை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், மற்ற ஒவ்வொருவருமே முட்டாள்தனமாக பேசி கொண்டிருக்கின்றனர் என்று சொல்லுகிறீர்கள். அந்த கட்டிட பணித்தளம் எங்கிலும் மக்கள் பொதுவான ஒரு மொழியின் அடையாளத்தினால் ஒன்றிணைக்கப்பட்ட சிறு சிறு குழுக்களாக கூடுகின்றனர். அவர்கள் அனைவருமே இந்த பைத்திய கூட்டத்தை விட்டு செல்வதற்கும் தாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியை பேசும் மக்களுடன் புதிய வாழ்க்கையை உருவாக்குறதற்குமான நேரம் வந்துவிட்டது என்கிற ஒரே முடிவுக்குத்தான் வருகின்றனர். ஆகவே அவர்கள் பிரிக்கப்பட்டவர்களாகவும் எதிர்கால விரோதங்களின் வித்துக்களை தங்களுக்குள் சுமந்தவர்களாகவும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மற்றும் மேற்கிலும் சிதறுண்டு போகின்றனர். பாபேலில் பாஷைகள் மனிதனின் அக்கிரமத்தின் மீதான தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஒரு அடையாளமாகவே இருந்தன. மொழிகள் குழப்பத்தை விளைவித்தன. மக்கள் இனி ஒருபோதும் ஒருவரோடொருவர் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்கள் பிரிக்கப்பட்டனர். ஆனால் பெந்தைகோஸ்தே நாளோ அதற்கு முற்றிலும் எதிரிடையாயிருந்தது. வானத்தின் கீழ் இருக்கிற சகல கோத்திரத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் எருசலேமிலே கூடி வந்திருந்தார்கள். தேவனின் ஆவியானவர் இறங்கி வந்தபோது விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் இருந்து வந்திருந்த மக்கள் கேட்டு புரிந்து கொள்ளத்தக்கதாக தாங்களாகவே தம் இயல்போடு தாங்கள் ஒருபோதும் கற்றறிந்திராத மொழிகளில் பேசுகிறதை கண்டார்கள். பாபேலில் குழப்பத்திற்கும் மக்கள் சிதறடிக்கப்படுவதற்கும் ஏதுவாயிருந்த பாஷைகள் தேவனிடம் இருந்து வந்த நியாய தீர்ப்பாயிருந்தன. பெந்தைகோஸ்தே நாளிலோ புரிந்து கொள்ளுதலுக்கும் மக்கள் ஒன்று கூட்டி சேர்க்கப்படுவதற்கும் வழி நடத்துகிறதாயிருந்த பாஷைகள் தேவனிடமிருந்து வந்த ஆசீர்வாதமாயிருந்தன. பாபேலில் மனிதனின் நகரத்தை கட்டும் பணி நிறைவேற்றப்படுவது தடுக்கப்படுவதற்கு பாஷையின் சாபத்தை தேவன் பயன்படுத்தினார். பெந்தைகோஸ்தின் நாளிலோ கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டும் பணி நிறைவேற்றப்படுவது துரிதமாக்கப்படுவதற்கு பாஷையின் வரத்தை தேவன் பயன்படுத்தினார். பூமியிலுள்ள ஒவ்வொரு பாஷைக்காரர்களின் கூட்டத்திலும் இருக்கும் ஜனங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதே தேவனுடைய நோக்கமாயிருந்தது. சுவிசேஷத்திற்கு பாஷை ஒருபோதும் தடையாயிராது. பெந்தைகோஸ்தே நாளில் ஊழியம் சார்ந்ததொரு திருச்சபை பிறந்தது. தேவன் தமது ஜனங்களுக்குள் தம் ஜீவனை ஊதினார். தமது நோக்கத்தை இவ்வுலகில் நிறைவேற்ற அவர்களை அவர் ஆயத்தமாக்கிய போது அவரது பிரசன்னம் வந்து அவர்கள் மேல் தங்கியது. கூடியிருந்த கூட்டத்தினர் அனைவரும் தங்களுடைய சொந்த மொழிகளில் தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை இவர்கள் பறைசாற்றுவதை கேட்டு பிரமிப்படைந்தார்கள். என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது என்பதை அவர்களால் கிரகிக்க கூடாதிருந்தது. ஆகவே பேதுரு கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்தினார். அவர், சிலுவையில் அறையுண்ட இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பிதாவானவரின் வலது பார்சத்திற்கு உயர்த்தப்பட்டார், மேலும் இப்பொழுது தமது ஜனங்களின் மேல் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தார் என்று கூறினார். இதுவே கூட்டத்தினர் கண்டதையும் கேட்டதையும் குறித்த விளக்கமாயிருந்தது. பேதுரு இயேசுவை பற்றி சொன்னவற்றை ஜனங்கள் தெளிவாக விசுவாசித்தனர். ஆகவே அவர் அடுத்த படி என்ன என்பதை அவர்களுக்கு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. பேதுருவின் அழைப்பிற்கு 3000 ஜனங்கள் பதில் அளித்தார்கள். அதை தொடர்ந்து வந்த நாட்களில் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி சென்று தாங்கள் ஏற்கனவே அறிந்திருந்த அவர்களது மொழியிலேயே மக்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை கொண்டு சென்றனர். வேதாம கதையில் முக்கியமான தருணங்களில் தேவன் காணக்கூடிய வகையில் தமது பிரசன்னத்தை அறிய பண்ணினார். இவற்றை நாம் தேவ தரிசனங்கள் என்று அழைக்கிறோம். அவை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை, ஏனெனில் தேவன் தமது மக்கள் அனைவருக்காகவும் கண்ணுக்கு புலப்படாத வகையில் செய்வதை குறிப்பிட்ட சிலருக்காக காணக்கூடிய வகையில் செய்கிறார் என்பதை அவற்றில் நாம் காண்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளன்று தேவன் தமது ஜனங்கள் மத்தியில் எப்பொழுதுமே தாம் செய்ய விரும்புவதை காற்று, அக்கினி மற்றும் பாஷைகள் ஆகியவற்றின் மூலமாக நமக்கு கற்பித்து கொண்டிருந்தார். தேவன் தமது வல்லமையையும் பிரசன்னத்தையும் நமக்கு கொடுத்து அனைத்து மக்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல நம்மை அனுப்புகிறார். தேவன் தமது ஆவியை தலைவர்களுக்கு மட்டும் தரவில்லை, மாறாக தமது அனைத்து மக்களுக்கும் தருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியின் மேலும் சர்வ வல்லவரான தேவனின் பிரசன்னமும் வல்லமையும் தங்கியிருக்கின்றன. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். ஒவ்வொரு கிறிஸ்தவரும், ஒவ்வொரு திருச்சபையும், இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு தேசத்தையும் சேர்ந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதான தேவனின் மாபெரும் நோக்கத்தில் செயலாற்ற ஒரு பங்குள்ளவர்களாயிருக்கிறார்கள். சிலருக்கு அது இயேசுவின் சுவிசேஷம் அறியப்படும்படிக்கு வேறொரு கலாச்சாரத்துக்கு சென்று வேறொரு மொழியை கற்றுக்கொள்வதாயிருக்கக்கூடும். மற்றவர்களுக்கோ தேவனின் அழைப்பானது ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் மொழியில் நாம் தயக்கமின்றி சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு முன் வருவதாயிருக்கும். தேவன் நாம் இயேசுவின் சுவிசேஷத்தை மக்களின் சொந்த மொழியிலேயே சொல்வதற்கு ஒவ்வொரு விசுவாசியை சுற்றிலும் மக்கள் குழுக்களை அற்புதமாக அமைத்து தருகிறார். ஒருவேளை நீங்கள் உயர்நிலை பள்ளி சிறுவர்களுக்கு புரியும் வகையில் பேசக்கூடியவராயிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வகை மக்கள் குழுவினருடன் நீங்கள் எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய விதத்தில் தேவன் உங்களை வடிவமைத்துள்ளார். அவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மத்தியில் சென்றடைந்து அவர்களுக்கு இயேசுவை பற்றி கூறுங்கள்.